நடந்து முடிந்திருக்கும் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்தாவினுடைய தோல்வி மற்றும் மைத்ரி சிறி வெற்றி, இதை புலம்பெயர் தமிழ் சமூகம் எப்படி பார்க்கிறது?
புலம்பெயர் தமிழ் சமூகத்தினர் இரண்டு விதமாக இந்த வெற்றியையும் தோல்வியையும் பார்க்கின்றார்கள். ஒரு தரப்பினர் உணர்வு ரீதியாக மஹிந்த ராஜபக்ஷ அவருக்கு கிடைத்த ஒரு தண்டனையாக அவர் பழிவாங்கப்பட்டு விட்டதாக, அவர் ஒரு தோல்வியடைந்த மனிதராக வரம் வர வேண்டும், அல்லது எதிர்காலத்தில் தன்னை ஒரு நவீன கால துட்டக மெனுவாக நிலைநிறுத்தும் நோக்கத்தில் தமிழ் மக்கள் மீதான மேலதிக இறுக்கங்களை நெருக்கங்களை வழங்குவதிலிருந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார் என்கின்ற ரீதியில் சற்று அசுவாசப்படுகின்ற ஒரு நோக்கத்தில் இந்த மஹிந்தவின் தோல்வியை பார்க்கின்றார்கள். அதே வேளையில் மற்றொரு தரப்பினர், புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கின்ற மற்றொரு தரப்பினர், மஹிந்த இருப்பது தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு சாதகமானதாக இருக்கும், அதாவது மேற்குலகை துணைக்கழைத்துக் கொண்டு மஹிந்தவை முன்னிலைப்படுத்தி ஸ்ரீலங்கா அரசின் மீது ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு, ஒரு ராஜதந்திர யுத்தத்தை நடத்துவதற்கு, அல்லது தமிழர்களுக்கு ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்தில் மேற்குலகை நகர்த்தலாம் என்கின்ற தங்களுடைய அந்த செயல் திட்டங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பலவீனமாக கூட ஒரு தரப்பினர் பார்க்கின்றார்கள்.
இதில் எந்த தரப்பு அதிகம் அல்லது எந்த தரப்பு குறைவு என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்?
உணர்வு ரீதியாக சாதாரண மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மஹிந்தவின் தோல்வியை ஒரு மகிழ்ச்சி புலகாங்கிதத்துடன் பார்க்கின்ற ஒரு கோணத்தில், அப்படியான ஒரு கோணத்தில் பார்ப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அநேகமானவர்கள் இது பெரும்பான்மையானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அமைப்பு ரீதியாக பல்வேறு புலம்பெயர்ந்த மக்களுடைய போராட்டங்களை முன்னிலைப்படுத்தி நடத்துகின்ற அந்த தரப்பினர், அவர்கள் மஹிந்த தொடர்ந்து இருப்பது தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம், அல்லது மஹிந்த போன்ற ஒரு ஒரு மோசமான முகத்தை பிம்பத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நபர் இலங்கையின் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியாக இருப்பது தொடர்ந்து இலங்கை மீதான நெருக்குதல்களை சர்வதேசத்தை துணைக்கழைத்துக் கொண்டு கொடுப்பதற்கு தங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்கின்ற கோணத்தில் அந்த அமைப்பு ரீதியாக செயல்படுகின்றவர்கள், கட்டமைப்புகளை வைத்திருப்பவர்கள், அல்லது புலம்பெயர்ந்த மண்ணில் போராட்டங்களை நெறிப்படுத்துகின்றவர்கள் அந்த கோணத்தில் பார்ப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது.
அப்படியானால் இந்த அமைப்பு ரீதியாக இயங்கும் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் அவர்களுடைய அமைப்புகள், இவர்கள் மைத்ரிபால சிறிசேனாவுடைய ஆட்சி அதனோடு சேர்ந்து செயல்படுவதற்கான முன் தயாரிப்புகள் ஏதாவது செய்திருக்கிறார்களா?
அப்படி செய்திருந்ததாக என்னால் அறியக்கூடியதாக இல்லை. ஆனால் ஏனென்றால் இப்பொழுது மேற்குலகு இந்த அமைப்பு ரீதியாக செயல்படுகின்றவர்களுடைய தோழமையுடன் செயல்பட்டு கொண்டு வந்த இந்த நிலை மாறி இப்பொழுது மைத்ரியுடன் இந்த மேற்குலகு கைகோர்த்து களமிறங்கிவிடக்கூடியதான ஒரு அபாய நிலை அங்கு காணப்படுகின்றது. எனவே இவர்கள் தம்மதம் வைத்திருப்பதாக எண்ணுகின்ற இந்த மேற்குலகின்ற இந்த மிகப்பெரிய ஆயுதம் கூட எதிர்காலத்தில் பலவீனப்பட்டு போவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. எனவே இவர்கள் இதை ஒரு பாதகமான அம்சமாகத்தான் பார்க்கின்றார்கள். இதுவரையில் அப்படியான ஒரு உடன்பாட்டிற்கு வந்ததாகவோ அல்லது உடன்பாட்டை நோக்கி நகர்த்தி செல்லப்பட்டதாகவோ அறியக்கூடியதாக இல்லை ஜெகதீசன்.
அப்படியானால் இவர்கள் இதுவரை காலமும் முன்னெடுத்து வந்த போர்க்குற்ற விசாரணை மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான அடுத்த கட்ட நகர்வு என்பது என்னவாக இருக்கும்?
அந்த போர்க்குற்ற விசாரணைகளுக்கான அழுத்தத்தை புலம்பெயர்ந்த இந்த கட்டமைப்புகள் வழங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதனுடைய வீரியம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது பற்றி ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது. என்றால் இந்த போர்க்குற்றம் சம்பந்தமான விசாரணைகளுக்கான அழுத்தத்தை புலம்பெயர்ந்த கட்டமைப்புகள் மக்கள் வழங்கினார்கள் என்பதை கடந்து இதில் மேற்குலகம்தான் அதிக ஈடுபாட்டை காண்பித்திருந்தது, வழி காண்பித்து இருந்தது. ஆனால் எதிர்வரும் காலங்களில் இந்த போர்க்குற்றம் சம்பந்தமான இந்த நகர்வுகளை மேற்குலகம் எந்த அளவுக்கு வீரியத்துடன் முன்னெடுத்து செல்லும் என்பது சம்பந்தமான ஒரு கேள்வி சந்தேகம் இங்கே இருக்கத்தான் செய்கின்றது.
அதனுடைய தொடர்புடைய ஒரு கேள்வி, இன்னும் 2 மாத காலத்தில் ஐநா மன்றத்தில் இது தொடர்பான இன்னொரு முக்கிய கூட்டம், அதில் வைக்கப்படும் அறிக்கை, அது தொடர்பான இலங்கை அரசின் கருத்து எல்லாம் 2 மாதங்களில் வரப்போகிறது. அந்த மாதிரி சமயத்தில் ஒருவேளை புதிதாக வந்திருக்கும் இலங்கை அரசு தாங்கள் இந்த பிரச்சனை குறித்து மீண்டும் ஒரு புதிய விசாரணையை ஓரளவுக்கு ஐநா மன்றமும் சர்வதேச சமூகமும் ஏற்கத்தக்க அமைப்பிலான ஒரு விசாரணையை நடத்த எங்களுக்கு மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டால் அது ஐநா மன்றத்தாலும் சர்வதேச நாடுகளாலும் எப்படி பார்க்கப்படும்?
நிச்சயமாக அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றதென்ற அச்சம் இங்குள்ள நோக்கர்கள் தரப்பில் காணப்படவே செய்கின்றது. ஏனென்றால் புதிதாக வந்திருக்கின்ற ஆட்சியை பொறுத்தவரையில் மஹிந்த இந்த போர்க்குற்றச்சாட்டுக்குள் மீண்டும் அவர் மஹிந்தவை நோக்கியதான அந்த போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுமாக இருந்தால் மஹிந்த சிங்கள மக்களுடைய பெரும்பான்மையான அபிப்பிராயத்தை பெற்று விடுவதற்கான ஒரு அபாயம் அங்கு காணப்படுகின்றது. எனவே அதிலிருந்து மஹிந்தவை மீட்பதனூடாக தாங்கள் சிங்கள மக்களிடையே அந்நியப்பட்டு விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏதுநிலை அங்கு காணப்படுகின்றது. எனவே அவர்கள் நிச்சயமாக அந்த சர்வதேச விசாரணையை எந்த அளவுக்கு தணிக்க முடியுமோ அதை நோக்கி அவர்கள் நகர்த்தப்படுகின்ற ஒரு சூழல் தான் அங்கு காணப்படுகின்றது. எனவே இந்த நீங்கள் கூறியதன் பிரகாரம் அந்த உள்ளூர் விசாரணைகளுக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் வழங்கலாம். இவர்கள் கூட மேற்குலகம் கூட அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு கால அவகாசத்தை மைத்ரிபால தலைமையிலான அந்த குழுவினருக்கு வழங்குவதற்கான சாத்தியம் இருப்பதாகவே நோக்கர்கள் கருதுகின்றார்கள்.
இன்னொரு பக்கத்தில் ஏற்கனவே வந்து 2009 தற்போதைய காலகட்டத்திற்கும் இடையில் புலம்பெயர் தமிழர்கள் தமிழ் அமைப்புகளுக்கும் அங்கே இலங்கைக்குள் இயங்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் இடையிலான உறவில் பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் பல்வேறு விதமான போக்குகள் காணப்பட்டதாக சில மட்டங்களில் பேசப்படுகிறது. இவர்களுடைய பல்வேறு நிலைப்பாடுகள் அங்கே இலங்கைக்குள் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அவ்வளவு ஓப்பானதாக இல்லை. அதே போல இந்த தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கும் அவ்வளவு ஓப்பானதாக இல்லை. இருவேறு திசைகளை நோக்கி இந்த இரண்டு பேரும் விலகத் தொடங்கி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து விமர்சனம் இருந்தது. அந்த இரு தரப்புக்கும் இடையிலான அந்த வெவ்வேறு போக்குகள் எதிர் திசை போக்குகள் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது மீண்டும் இருதரப்புக்கும் இடையில் ஒரு சுமூக உறவு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா?
நிச்சயமாக இந்த விரிசல்கள் மேல்மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் இருந்து கொண்டு நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில் எங்களுடைய ஜனநாயக கருத்துகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எங்களுடைய பாதுகாப்பு ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நாங்கள் எதுவும் பேசலாம், எப்படியான நிலைப்பாட்டை எடுக்கலாம், நாங்கள் எந்த குறிக்கோளையும் நோக்கி இலக்குவாக நடந்து கொண்டு செல்லலாம். ஆனால் ஒரு களத்தில் அதுவும் ஒரு முதலையின் வாய்க்குள் இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் அவர்களுடைய ஜனநாயகம் அவருடைய சுதந்திரம் அவர்களுடைய பேச்சுரிமைகள் எல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்களால் ஒரு வரையறைக்கு மேல் சென்று எங்களை போல் சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாத ஒரு அபாயம் அங்கு காணப்படுகின்றது. களச்சூழல் என்பதும் அங்கு யதார்த்த நிலை என்பதும் வேறுபட்டதாக இருக்கின்றது. உண்மையிலேயே கிழக்கு எடுத்துக்கொண்டால் கிழக்கில் தமிழ் மக்களுடைய நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்றன. அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் பின்தங்கி விடுகின்ற நேரத்தில் ஏராளமான தமிழ் மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை இழந்துவிடக்கூடிய அபாயம் அங்கு களத்தில் காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு சில யதார்த்தங்கள் இங்கு இருக்கின்றன. அந்த யதார்த்தங்களை மையப்படுத்தி அவர்கள் சில விட்டுக் கொடுப்புகளுக்கும் சில சுழிவுநடுவுகளுக்குள் சென்று திரும்ப வேண்டிய களச்சூழல் இருக்கின்றது. எனவே அவர்கள் அப்படித்தான் செயல்படுவார்கள், அப்படித்தான் அவர்கள் செயற்படவும் வேண்டும். அதே வேளையில் புலம்பெயர்ந்த மக்களும் தங்களுடைய குறிக்கோளை விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இங்குள்ளவர்களும் காணப்படுகின்றார்கள். எனவே இந்த ரெண்டு தளங்களில் நிற்கின்றவர்களுக்கிடையே ஒரு சரியான புரிந்துணர்வு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாத சூழ்நிலையில் இந்த விரிசல்கள் சற்று மேலும் மேலும் அதிகமாக செல்வதற்கான வாய்ப்புகள் தான் முன் காணப்படுகின்றது.
இன்னொரு பக்கம் வேறொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுகிறது என்றால் இலங்கை தமிழ் அரசியலில் கடும் போக்குக்கே பழகிவிட்ட ஒரு சூழல் இருக்கிறதே தவிர நீக்கு போக்கு விட்டு கொடுப்பு அரசியல் செய்து சாதித்துக் கொள்ளும் அந்த சாதுரியம் வந்து வளர்க்கப்படவில்லை, ஊக்குவிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்திய அரசியல் திறனாய்வாளர்கள் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இனிமேல் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் மூலமே வந்து உங்களுக்கு பிடித்தவரை கொண்டு வரலாம், பிடிக்காதவரை ஆட்சியிலிருந்து அகற்றலாம், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அந்த அரசியலுக்கு மீண்டும் இலங்கை தமிழ் அரசியல் திரும்பும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாற்றத்துக்கு பிறகு?
இதில் ஒரு இரண்டு விடயமாக பார்க்கலாம் ஜெகதீசன். முதலாவது, தமிழர்கள் தங்களுடைய எதிரிகள் யார் என்பதை தீர்மானிப்பதற்காக அவர்கள் கரங்களில் கிடைக்கின்ற ஒரு பிரம்மாஸ்திரம் அல்லது ஒரு மிக மிக அரியதான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஜனாதிபதி தேர்தல். தங்களுடைய எதிரிகள் யார் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் தமிழர்களுக்கே கிடைப்பது. எனவே இதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது என்ன ஒரு பார்வையாக இருக்கின்றது. அடுத்ததாக, இந்த இணக்க அரசியல் அல்லது விட்டுக் கொடுக்கின்ற அரசியல் என்பது அதில் தமிழர்கள் ஏற்கனவே ஏராளமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலம் முதலே இந்த இணக்க அரசியலில் விட்டுக் கொடுப்பு அரசியலில் தமிழர்கள் பங்கு பற்றி அதில் மிக மோசமாக ஏமாற்றப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கின்றது. எனவே அதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு ஏராளமான நியாயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் இந்த விட்டுக் கொடுப்பு அரசியலில் இணக்க அரசியலில் அல்லது இது போன்ற அரசியலில் அவர்கள் ஈடுபட்டு நிறைய இழந்திருக்கின்றார்கள், நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இழப்புகளையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே கண்டு வந்த ஒரு இனமாக தமிழிடம் இருக்கின்றது. எனவே இந்த இணக்க அரசியலுக்குள் போகின்றவர்கள் இதுவரை எதுவாக சாதித்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அது சம்பந்தமான நல்ல பதில் இல்லை எங்கள் முன். இரண்டால் அந்த இணக்க அரசியலுக்குள் செல்வது தொடர்பான எதிர்வினைகள் வருவது இதனால் தான், மாற்று கருத்துக்கள் உருவாகுவது இந்த காரணத்தினால் தான், கடந்த கால அனுபவம் காரணமாகத்தான். எனவே இந்த இணக்க அரசியலுக்குள் உடனடியாக ஓடி ஒளிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, கடந்த கால அனுபவம் தமிழர் முன் இருக்கின்றது.
அப்படியானால் எதிர்காலம் என்ன? இணக்க அரசியலில் போயும் ஏமாற்றப்பட்டிருப்பதாக சொல்கிறீர்கள், ஆயுத அரசியலும் அதைவிட பெரிய பேரழிவில் முடிந்திருக்கிறது. அப்படியானால் இனிமேல் ஆயுத அரசியலை இலங்கை அரசு தரப்பிலிருந்தும் முன்னெடுக்கப் போவதில்லை என்கிற ஒரு தோற்றப்பாட்டின் பிறகான காலகட்டத்தில் தமிழர்கள், அது புலம்பெயர்ந்த தமிழர்களாகட்டும் அல்லது அங்கே இருக்கும் தமிழர்களுக்கு ஆகட்டும், அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்பாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்?
உண்மையிலேயே முதலாவது இது சம்பந்தமாக துறைசார் தமிழர்கள் தரப்பில் இருக்கின்ற துறைசார் வல்லுநர்கள், புத்திஜீவிகள், செயற்பாட்டாளர்கள், இவர்கள் எல்லாருமே ஒருமனப்பட்ட அரசியல்வாதிகள், களத்தில் இருப்பவர்கள், புலமேந்த மண்ணில் இருப்பவர்கள், இந்த ராஜதந்திர போராட்டங்களை முன்னகர்த்துகின்றவர்கள், சட்ட வல்லுநர்கள், இவர்கள் எல்லாமே உட்கார்ந்திருந்து நாங்கள் கலந்துரையாட வேண்டும், இது பற்றி வாதிப்பிரதி வாதங்களை எங்கள் பேசிக்கொள்ள வேண்டும், ஆனால் அதற்கான அந்த சூழலை யாரும் தயார் செய்வதாக இல்லை. அதற்கான அந்த எங்களுக்குள்ள ஒரு இணக்கப்பாட்டு அரசியலுக்குள் வருவதற்கு கூட நாங்கள் இயலாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டுள்ள இனம் என்கின்ற ரீதியில், தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்ற இனம் என்கின்ற ரீதியில், எங்களுடைய எதிர்காலம் பற்றி, தமிழ் மக்களுடைய அந்த எதிர்கால நகர்வுகள் பற்றி, எங்களுடைய செயல்பாடுகள் பற்றி, எங்களுடைய அரசியல் நோக்கங்கள் பற்றி, எம்முன் திறந்து கிடக்கின்ற வாசல்கள் பற்றி சிந்திப்பதற்கும் அது பற்றி கலந்துரையாடுவதற்குமான ஒரு சூழல் தளம் நிச்சயமாக முதலாவதாக அமைக்கப்பட வேண்டும். இதில் எல்லா விதமான வழிமுறைகளும் ஆராயப்பட வேண்டும். அதன் பின் ஒரே மனதாக நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். இதற்கான சந்தர்ப்பங்கள் முன் உண்மையிலேயே இல்லை என்றுதான் கூட வேண்டும். எங்களுக்குள் இருக்கும் அந்த திங்க் டேங்க், எங்களுடைய தமிழ் மக்கள் பற்றிய ஒரு நல்ல தெளிவை விளங்கப்படுத்துவதற்கு, தீர்மானிப்பதற்கான ஒரு ஒரு நல்ல சமூக கூட்டம், அல்லது ஒரு புத்திஜீவி சமூக அந்த திங்க் டேங்க், அந்த நிலை இங்கு இல்லாமல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய வெற்றிடமாக இருக்கின்றது. முதல் நாங்கள் இதை கண்டுபிடிக்க வேண்டும், எங்களோடு பேசிக்கொள்ள வேண்டும், எங்களுக்குள் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும், பின்பு எல்லாருமாக ஒருமித்ததாக அந்த தெளிவின் அடிப்படையில் நாங்கள் முன்னகர வேண்டும். ஆனால் இதற்கான சூழ்நிலை இல்லை என்பது உண்மையிலேயே ஒரு கவலைப்பட வேண்டிய விடயமாகத்தான் இருக்கின்றது.